சைவின நிகழ்ச்சியில் அடுத்து அமதாலய குருக்கள் பரமேஸ்வர ராதாகிருஷ்ண சர்மா அவர்களின் நற்சிந்தனை கேட்போம்.
நேயர்கள் அனைவருக்கும் அன்பானதொரு காலை வணக்கத்தினை கூறிக்கொண்டு மீண்டும் நற்சிந்தனை நிகழ்ச்சியின் வழியே உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் ஆனந்தம் அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே இறை நாமங்களை இடைவிடாது கூறி வந்தாலும் கேட்டு வந்தாலும் என்ன பயன் கிடைக்கும் என்று சந்தேகம் கொண்ட நாரதருக்கு இறைவன் கொடுத்த விளக்கத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முனைகிறேன். தேவலோகத்தில் சதா சர்வகாலமும் நாராயணா நாராயணா என்று பகவானின் நாமங்களை கூறிக்கொண்டு சுற்றித் திரியும் நாரதருக்கு அந்த நாமங்களை கூறுவதால் என்ன பயன் கிடைக்கும் என்ற சந்தேகம் ஏற்பட்டவுடன் அதனை நிவர்த்தி செய்வதற்காக பகவானிடம் சென்று தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினை கூறினார். அதற்கு பகவான், இந்த சந்தேகத்திற்கு பதில் தெரிய வேண்டுமென்றால் நான் கூறுவதை கேட்டு பொறுமையுடன் பலகாலம் இருக்க வேண்டும். அதற்கு சம்மதித்தால் நான் இதற்குரிய பலனை கூறுகிறேன் என்றதும் மிகுந்த ஆவலுடன் இருந்த நாரதர் உடனே அதற்கு சம்மதித்து விட்டார். அதன் பிரகாரம் பகவான் நாரதரை பூலோகத்துக்கு அனுப்பி ஒரு புல்லிடம் சென்று என் நாமத்தை கூறு என்று பணித்தார். உடனே நாரதரும் பூலோகம் வரும் வழியில் ஒரு புல்லிடம் சென்று ஓம் நமோ நாராயணா என்று கூறவே மறுநிமிடம் அந்த புல் கருகிவிட்டது. இவருக்கோ மனது ஒரு மாதிரியாகிவிட்டது. உடனே பகவானிடம் வந்து, உங்கள் கட்டளைப்படி புல்லிடம் நாமத்தை கூறினேன், உடனே கருகிவிட்டது, என்ன அநியாயம் பகவானே என்று வருத்தப்பட்டார். பகவானும் அவரிடம் பொறுமையாக இன்னும் ஒரு முறை பூலோகம் சென்று ஒரு புழுவிடம் எனது நாமத்தை கூறிப்பார் என்றதும் நாரதர் பூலோகத்திற்கு மீண்டும் சென்று வழியிலே ஒரு இளம் புழுவிடம் பகவானின் நாமத்தை கூறினார். உடனே புழு துடிதுடித்து சுருண்டு விழுந்து இறந்து போனது. பதைத்து போய்விட்டார் நாரதர். திரும்பவும் பகவானிடம் வந்து நடந்ததை கூறினார். பகவானும் பொறுமையோடு நான் கூறுவதை கேட்க வேண்டும் என்று சொல்லவே மறுபடியும் பூமிக்கு வந்து பசுக்கன்று குருவிக்குஞ்சென்று ஒவ்வொரு உயிரினத்திடமும் பகவானின் நாமத்தை கூறவே அடுத்த வினாடி அவை துடிதுடித்து இறந்துவிட்டன. பதறி அடித்து கொண்டு பகவானிடம் திரும்பி வந்தார் நாரதர். பகவானே, உமது கட்டளையினால் எல்லா உயிரினங்களையும் உமது நாமம் சொல்லி கொலை செய்த பாவியாகிவிட்டேன், இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றார். பகவானும், பூலோகத்தில் ஓரிடத்தில் அரசனுக்கு குழந்தை பிறந்துள்ளது, அங்கு சென்று இளவரசன் காதில் என் நாமத்தை கூறுவாயாக என்று சொல்லி வாய் மூடுவதற்குள் நாரதர் பகவானின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்த போதும் பகவானே, என்னை விட்டுவிடுங்கள் என்று வேண்டி நின்றார். ஆனால் பகவானோ கட்டளையை மீறக்கூடாது என்று நாரதரை போகச் சொல்லி விடாப்பிடியாக நின்றார். இறுதியில் நாரதர் பூவுலகம் செல்வதற்கு ஒப்புக்கொண்டு இளவரசர் காதிலே உமது நாமத்தை கூறும்போது அவர் இறந்துவிட்டால் எல்லோரும் சேர்ந்து என்னை உண்டு இல்லை என்று ஆக்கப்போவது உறுதி, ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நிபந்தனையுடன் கிளம்பி சென்று இளவரசரின் அருகில் சென்று காதிலே பயத்துடன் பகவானின் நாமத்தை கூறினார். என்ன அதிசயம்! ஆம், பிறந்த குழந்தை பேசத் தொடங்கியது, பகவானின் பெருமையை பாடியது. நாரதரை பார்த்து நன்றி கூறியவாறே, நான் போன பிறவிகளில் புல்லாகவும் புழுவாகவும் பசுக்கன்றாகவும் குருவியாகவும் பிறந்து அல்லல் பெற்ற வேளை நீர் வந்து நாராயணா என்னும் நாமத்தை கூறி இந்த இளவரசன் என்ற மனித பிறவியை அடைய வழிகாட்டியிருக்கிறீர் என்று கைகூப்பி கண்ணீர் மல்கியவாறே இளவரசன் பகவானை துதித்தான். நாரதர் அப்பொழுதுதான் பகவானின் நாமத்தின் மகிமையை உணர்ந்து கொண்டார். ஆம்னியர்களே, ஒரு புழுவே இறைநாமம் கேட்டு உயர்ந்த பிறவியை அடைந்திருக்கிறது என்றால் மனிதர்களாகிய நாம் எம்பால் நாளில் எத்தனை முறை இறைநாமங்களை சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறை உச்சரிக்கும் போதும் பலன் உண்டு. எனவே நமது பிரார்த்தனை என்றும் உதடுகளோடு நின்றுவிடாது, உள்ளத்திலும் அமையட்டும். நன்றி, வணக்கம்.
இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று. கைவினை நிகழ்ச்சியில் சிறப்பு நிகழ்ச்சியாக யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை குறும்பு செட்டி ஐங்கரன் அவர்களின் சிறப்பு சொற்பொழிவை கேட்போம்.
இணைய வழி இணைந்திருக்கின்ற இறை அன்பர்கள் அனைவருக்கும் தாயகத்திலிருந்து தம்பித்துறை ஐங்கரன் அன்பான வணக்கங்கள். இன்றைய இந்த பொழுதிலே அருகில் உள்ளது ஆனந்தம் என்கின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆனந்தம் என்பது இன்று இந்த உலகத்தின் ஒரு தேடு பொருளாக இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே ஆனந்தம் என்பது எங்களோடு பயணிக்கின்ற ஒன்றாக, எங்கள் வீடுகளிலே வாழுகின்ற ஒன்றாக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஆனந்தத்தை வேறோர் இடத்திலே தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால் எங்களுடைய இந்த உலகத்திலே மனிதன் விலங்கு என்று பிரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது எது என்று பார்த்தால் அது அறிவு என்று மிக இலகுவாக குறிப்பிட முடியும். நாங்கள் விலங்குகளையும் அறிவுடையது என்று குறிப்பிடுகின்றோம், மனிதர்களையும் அறிவுடையவர்கள் என்று குறிப்பிடுகின்றோம். ஆனால் இரண்டுக்குமே அறிவு இருந்தாலும் மனிதன் ஒரு வித்தியாசமாக பிரிக்கப்படுகின்றான் என்றால் அவனுக்கு இருக்கின்ற அந்த ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவுதான் காரணமாக இருக்கின்றது. இன்று மனித குலம் இவ்வளவு வளர்ச்சியை இந்த உலகத்திலே சந்தித்திருக்கின்றதென்றால் அதற்கு காரணமாக இருப்பது எது? அவனுக்கு இருக்கின்ற அந்த அறிவு. அந்த அறிவினால்தான் இன்று மனிதன் எத்தனையோ சாதனைகளை சந்தித்து இன்று இந்த மனித குலம் சிந்திக்க முடியாத பல்வேறுபட்ட வளர்ச்சி படிகளை சந்தித்து கொண்டிருக்கின்றான். அந்த அறிவு எவ்வாறு மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றதோ அவ்வாறே அந்த அறிவுதான் மனிதனுடைய பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது. நினைத்து பாருங்கள், குருவி அன்று எவ்வாறு கூடு கட்டியதோ அவ்வாறுதான் இன்றும் கூடு கட்டுகின்றது. இந்த விலங்குகளெல்லாம், ஆடு மாடுகளெல்லாம் அன்று எதை சாப்பிட்டதோ இன்றும் அதைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் மனிதன் அவ்வாறு அல்ல. அன்று கட்டிய வீடு போல் இன்று வீடு கட்டுவதில்லை, அன்று உண்ட உணவைப் போல் இன்று மனிதன் உணவு உண்பதில்லை. இன்று அவனுடைய பயணம் சரி, வாழ்விடம் சரி, உணவு சரி, எல்லாமே பல்வேறுபட்ட மாற்றங்களை சந்தித்திருக்கின்றது. இதற்கு காரணமாக இருந்தது எது என்றால் மனிதனுக்கு உள்ள அறிவு என்கின்ற ஒன்றுதான் காரணமாக இருக்கின்றது. ஆனால் இன்னொரு பக்கத்தை நாம் நோக்குவோமானால் எந்த நாய்க்கும் அல்சர் வந்ததாக தெரியவில்லை, எந்த மாடும் தூக்க மாத்திரையை குடித்துத்தான் தூங்கியதாக தெரியவில்லை. ஆக இன்று மனிதனை பார்த்தால் டயபெட்டிக், பிரஷர், கொலஸ்ட்ரால், அல்சர் என்று பல்வேறுபட்ட நோய்களையும் துன்பங்களையும் வாழ்வியல் சிக்கல்களையும் மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கின்றான் என்றால் அதற்கு காரணமாக இருந்தது எது? அதே அறிவுதான். ஆகவே அறிவு என்பது வளர்ச்சிக்கும் காரணமாக அமைந்து மனிதனுடைய பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை எங்களுடைய அனுபவத்தின் மூலமாகவே நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் எதை தேடுகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் எங்களுடைய இன்பமும் துன்பமும் வாழ்க்கையிலே அமைந்துவிடும். இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கின்ற பொழுதே ஆண்டவனினால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பானை கொடுக்கப்படுகின்றது. அந்த பானை ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட பானை தான். அந்த பானைக்குள்ளே ஒரு மனிதன் இன்பமாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் ஆண்டவன் கொடுத்து அனுப்பியிருக்கின்றான். அதற்குள்ளே உறவு, நட்பு, தியாகம், அன்பு, வாழ்வதற்கான செல்வங்கள், ஆரோக்கியம், இவ்வாறு பல்வேறுபட்ட மனிதன் வாழ்வதற்கு தேவையான பொக்கிஷங்கள் எல்லாம் நிறைந்த அந்த பானை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பானைக்குள்ளே இருக்கின்ற அனைத்து செல்வங்களையும் மனிதன் பூரணமாக அனுபவித்திருக்கின்றானா என்றால் அது சந்தேகத்துக்குரியதுதான். ஏனென்றால் மனிதனுக்கு இப்போ பிரச்சனை என்னவென்றால், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பானையில் அல்ல, பிறரிடம் என்ன பானை இருக்கின்றது என்பதை தேடுவதே மனிதனுக்கு பிரச்சனையாக மாறிவிடுகின்றது. ஒரு சிலர் செப்பு பானைகளோடு போகின்றார்கள், ஒரு சிலர் வெள்ளிப்பானைகளோடு போகின்றார்கள், ஒரு சிலர் தங்கப்பானைகளோடும் போகின்றார்கள். இப்போ இந்த மனிதனுக்கு பிரச்சனை தன்னிடம் இருக்கின்ற பானையை பற்றியது அல்ல, அவனிடம் எவ்வாறு தங்கப்பானை வந்தது என்கின்றதை பற்றியதாக மாறுகின்றது. இப்பொழுதுதான் சிக்கல் உருவாகின்றது. உடனே இவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய பானையை பற்றி சிந்தனையே இல்லாது அவனிடம் போய் சென்று உனக்கு எவ்வாறு தங்கப்பானை கிடைத்தது என்று கேட்கின்றான். உடனே அவன் சொல்லுவான், எனக்கும் மண்பானை தான் வழங்கப்பட்டது, ஆனால் நான் ஓய்வின்றி ஓடி 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 உழைத்து இந்த தங்கப்பானையை வாங்கியிருக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது அதே ஆசை இவனுக்கும் தொற்றிக்கொள்கின்றது. உடனே இவன் என்ன செய்கின்றான், தன்னுடைய அந்த வழங்கப்பட்ட பானையை பற்றி சிந்தனை இல்லாது ஓடி 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 உழைக்கின்றான். அவனுக்கும் ஒரு நிலையிலே தங்கப்பானை கிடைத்து விடுகின்றது. இப்போ என்ன செய்கின்றான் என்றால், இந்த மட்பானைக்குள்ளே இருக்கின்ற இந்த பொக்கிசங்களையெல்லாம் தங்கப்பானைக்கு மாற்ற நினைக்கின்றான். அவ்வாறு மாற்ற யோசிக்கின்ற பொழுது சில அந்த தங்கப்பானைக்குள் வருவது முடியாமல் அவை தவிர்த்து விடுகின்றன. சிலவற்றை இவனே ஒதுக்கி விடுகின்றான். அங்கே உறவுகள் அந்த பானைக்குள் இருந்து விலகி விடுகின்றன. ஆரோக்கியம் தொலைந்து விடுகின்றது. அங்கே இருக்கின்ற சந்தோஷம், இன்பம், அன்பு, தியாகம் என்பவையெல்லாம் அங்கே அந்த பானைக்குள் செல்ல முடியாமல் திணிக்கப்படுகின்ற பொழுது சிலது தொலைந்து விடுகின்றன, சிலது இறந்து விடுகின்றன. ஆனாலும் கூட இவன் அந்த தங்கப்பானையை கைவிடவில்லை. இவ்வாறு அவனுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. காலப்போக்கிலே அந்த தங்கப்பானையோடு அவன் ஓடி 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 செல்கின்ற பொழுது ஒரு நிலையிலே வீதியிலே அவனை தாக்குவதற்கென்று பல்வேறுபட்ட அம்சங்கள் அவனை தாக்குவதற்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக நோய் நொடிகள் என்று அவனை தாக்குகின்ற பொழுது அவனால் அவற்றுக்கு எதிராக தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவன் நோய்வாய்ப்பட்டு அவனால் முடியாத பொழுது அங்கே அவன் எதையும் ஆற்ற முடியாமல் சோர்ந்து கிடக்கின்ற பொழுதுதான் அவனுக்கு நினைவு வருகின்றது, நான் அங்கே ஒதுக்கி வைத்த அந்த மட்பானைகளோடு தனக்கு என்று வழங்கப்பட்ட உறவுகள், ஆரோக்கியம் என்ற செல்வங்கள் எல்லாவற்றையும் நான் தொலைத்து விட்டு வந்திருக்கின்றேன் என்கின்ற நினைவு அவனுக்கு வருகின்றது. உடனே என்ன செய்கின்றான், இப்பொழுது அந்த பானையை நோக்கி ஓடுகின்றான். அங்கே அந்த பானை ஒரு மூலையிலே ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. இவன் அந்த பானையை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவனால் வழங்கப்பட்ட அந்த பானைக்குள் இருந்த அரிய பல செல்வங்கள் நிறந்து கிடக்கின்றன. உறவுகள் அங்கே ஒடிந்து போய் மடிந்திருக்கின்றன. ஆரோக்கியம் அங்கே ஒரு பக்கத்திலே முடியாமல் அது இறக்கும் தருவாயில் இருக்கின்றது. அன்பு கருணை என்பன அதனுடைய இயல்பு மாறாமல் இன்னும் அந்த பானைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவனால் இப்பொழுது எதுவும் ஆற்ற முடியாமல் தனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா என்று அந்த பானையை பார்த்து கெஞ்சி மண்டாடுகின்றான். ஆனாலும் அங்கே அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வங்கள் அரிய பொக்கிசங்கள் எல்லாம் வலு இழந்து வாடி இருக்கின்ற பொழுது இவனுக்கு உதவ முடியவில்லை. ஓரளவு அங்கே இருக்கின்ற அந்த அன்பும் கருணையும் இவனுக்கு உதவுகின்ற பொழுது இவன் ஒரு படியாக மேலே எழும்புகின்ற பொழுது, ஆனால் அந்த நேரத்திலே பின்னாலே இருந்து ஒரு குரல் கேட்கின்றது, அன்பனே என்று கூப்பிடுகின்ற பொழுது இவன் திரும்பி பார்க்கின்றான். பின்னாலே யார் என்றால் அந்த பானையை வழங்கிய கடவுள் வந்து நிற்கின்றான். அந்த கடவுள் வந்து இவனிடம் கேட்கின்றான், உன்னுடைய காலம் முடிந்து விட்டது அன்பனே, இப்பொழுது நீ பானையை எனக்கு திருப்பி தர வேண்டும் என்று கேட்கின்றான். இவனால் மறுக்க முடியுமா என்ன? வழங்கப்பட்ட பானை மீள பெறப்பட வந்திருக்கின்றான் அந்த ஆண்டவன். எனவே இவனால் மறுக்க முடியாது, பானையை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆண்டவன் பானையை எடுத்து செல்கின்றான். இவனுடைய வாழ்க்கை இத்தோடு முடிவடைகின்றது. இதுதான் நண்பர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே வழங்கப்பட்டிருக்கின்ற காலம். எல்லோருக்கும் பானைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், எங்களுக்கும் ஒரு பானை ஆண்டவனால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பானையை நாங்கள் இப்பொழுது எங்கே வைத்திருக்கின்றோம் என்பதுதான் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. ஏனென்றால் எங்களில் பல பேரும் நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் என்றால், எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த அரிய செல்வங்கள் நிறைந்த பானையை விட்டுவிட்டு நாங்களும் வேறு ஒரு பானைக்காக ஓடிக்கொண்டும் உழைத்து கொண்டும் எங்களுடைய கிடைத்த ஆனந்தங்களை தொலைத்து விட்டு ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் இந்த உலகத்திலே இன்று உண்மையான நிலைமையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதை சரியான வகையிலே சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஆனந்தம் என்று பெரிய பெரிய விடயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆனந்தம் என்பது உண்மையிலே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற நபர்களிடத்தே, நாம் செய்கின்ற செயல்களிடத்தே சிறு சிறு விடயமாக, சிறு சிறு இன்பங்களாக ஆனந்தம் என்பது குவிந்து கிடக்கின்றது. நாங்கள் பெரிய அளவிலே ஆனந்தம் என்பது அப்படியே வந்து எங்களுடைய வீட்டு நடு கூரையாலே இறங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அல்ல. ஆனந்தம் என்பது மிக எளிமையான, மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய தெய்வ தரிசன சிந்தனை கூட எவ்வாறு இருக்கின்றதென்றால், நாங்கள் ஆண்டவனை எவ்வாறு தரிசிக்க விரும்புகின்றோம் என்றால், முடியோடும் கொடியோடும் வேலோடும் சூலத்தோடும் ஆண்டவன் அப்படியே வந்து நிற்க வேண்டும் என்று ஒரு பிழையான கருத்தியல் சிந்தனையோடு இருக்கின்றோம். உண்மையிலே ஆண்டவனை நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களிடத்தே, நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கை இடத்தே, இந்த இயற்கை இடத்தே நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான சிந்தனையாக இருக்கின்றது. பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க போறாதவன் புண்ணியமூர்த்தி என்றான் பாரதி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அன்பும் சிவமும் ரெண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமென அமர்ந்திருப்பாரே என்று சொல்கின்றது திருமந்திரம். எனவே நாங்கள் தரிசிக்கின்ற மனிதர்களிடத்தே, அயலில் இருக்கின்ற மனிதர்களிடத்தே ஆண்டவனை காண வேண்டும் என்கின்ற சிந்தனை இங்கே உருவாக வேண்டும். அவ்வாறு உருவாகின்ற பொழுதுதான் நாங்கள் இன்பத்தை அனுபவிக்கலாம். நாங்கள் இன்பத்தை எங்களுடைய அருகிலே வைத்துக் கொண்டு, எங்கள் குடும்பங்களுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு, பிற இடங்களிலே தேடுவது என்பது ஒரு போலித்தனமான வாழ்க்கைக்குள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதையே உணர்த்தி நிற்கின்றது. எனவே அந்த வகையில்தான் நாங்கள் இதனை சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே,
இந்த சிறப்பு சொற்பொழிவின் தொடர்ச்சி அடுத்த வாரம் தொடரும். இன்றைய வெள்ளிக்கிழமை காலை சைவ நிதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.